அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருப்பதனுடைய நோக்கத்தை பற்றி குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும், அவன்தான் இந்த கல்வி அறிவில்லாத மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியில் இருந்தே ஒரு தூதுவரை அனுப்பி இருக்கிறான். அந்த ரசூலுடைய முதலாவது வேலை அந்த சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவது, குர்ஆனிலே இருக்கின்ற வசனங்களை ஓதி காட்டுவது, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற அத்தாட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டுவது அவருடைய முதலாவது நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது நோக்கம் வயுசக்கீஹிம், அந்த மனிதர்களை பரிசுத்தப்படுத்துவது, தஸ்கியாவுக்கு உள்ளாக்குவது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுசக்கீஹிம், அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எவற்றையெல்லாம் தன்னுடைய அத்தாட்சிகள் என்று சொல்லி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனை அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார்கள், ஞானத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்று நான்கு வகையான பொறுப்புகளோடு கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்திருப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, இரண்டாவதாக தஸ்கியா எனப்படக்கூடிய பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவது. நாங்கள் இப்படி சொல்லுகின்ற பொழுது தஸ்கியா என்றால் என்ன, பரிசுத்தப்படுத்துவது என்றால் என்ன, பியூரிஃபிகேஷன் என்று அதனை நாங்களே ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்போம். முதலாவது குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, இரண்டாவது அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவது. பரிசுத்தப்படுத்துவது என்றால் என்ன, தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கங்களிலே ஒன்று அந்த மனித சமுதாயத்தினுடைய மக்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற மோசமான நோய்களிலிருந்து அந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஸ்கியா என்று நாங்கள் சொல்லுவோம். இதனுடைய பொருளை நாங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. மனிதனுடைய மனத்திலே எத்தனை வகையான அழுக்குகள் காணப்படுகின்றன, அந்த அழுக்குகளிலிருந்து அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினால்தான் அந்த மனிதன் தூய்மையான மனிதனாக மாறுகின்றான், வாழ்க்கையிலே வெற்றி அடைகின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் நிச்சயமாக என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன, அது நபியினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். வெற்றி ஜெயம் என்பது அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதிலே தங்கி இருக்கிறது என்றால் அது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே அது மிகவும் அற்புதமானது. அதிலே நல்ல விஷயங்களும் காணப்படுகின்றன, பொல்லாத விஷயங்களும் காணப்படுகின்றன. பொல்லாத விஷயங்கள் என்றால் என்ன, அவற்றைத்தான் நாங்கள் அம்ராதுல் குலூப், உள்ளத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் என்று சொல்வோம். எங்களுடைய கடந்த கால இமாம்கள் அதனை முஹ்லிகாத் என்று சொல்லி இருக்கிறார்கள், மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய உள்ளத்திலே பல வகையான நோய்கள் காணப்படுகின்றன. எப்படி மனிதனுடைய உடலுக்கு நோய்கள் வருமோ அதே போன்று உள்ளத்துக்கும் நோய்கள் வரும். உடலுக்கு காய்ச்சல் வருகிறது, தலைவலி வருகிறது, கேன்சர் வருகிறது, சீனி வியாதி வருகிறது, அவனுடைய எலும்புகள் முறிவடைகின்றன. இது உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள். அதற்காக வேண்டித்தான் ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று நாங்கள் வைத்தியம் பார்க்கிறோம். ஆஸ்பத்திரிகள் அதற்காக வேண்டித்தான் கட்டப்பட்டிருக்கின்றன. வைத்தியர்கள் அதற்காகத்தான் இந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு சென்று கல்வி கற்று திரும்பி வருகிறார்கள், அந்த உடல் நோய்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக. ஆனால் அதனை விடவும் பயங்கரமான நோய்கள் மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்றன. அந்த உள்ளத்திலே இருக்கின்ற நோய்கள் எவை? முதலாவது மிக பயங்கரமான நோய், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு நோய்தான் அவனுடைய குஃபர், அல்லாஹு தஆலாவை நிராகரிப்பது. அதனை கண்ணால் காண முடியாது. உடலுக்கு வரக்கூடிய நோய்களை நாங்கள் கண்ணால் கண்டுகொள்ள முடியும், ஆனால் உள்ளத்திலே இருக்கின்ற பயங்கரமான நோய்களை நாங்கள் கண்ணால் கண்டுகொள்ள முடியாது. அதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது பயங்கரமான நோய் அல்லாஹு தஆலாவை நிராகரிப்பது. என்னை படைத்த ஒருவன் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஒருவன் கிடையாது என்று நிராகரிப்பது பயங்கரமான உள்ளத்திலே வரக்கூடிய முதலாவது நோய். ஷிர்க்கு, அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது. அவன் தனித்தவன் அல்ல, அவன் ஏகன் அல்ல, பல கடவுளர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பது உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு பயங்கரமான நோய். மூன்றாவது நயவஞ்சகத்தனம், ஹிப்போக்ரசி என்று நாங்கள் சொல்வோம். ஒருவரோடு ஒரு முகத்தை காட்டுவது, இன்னொருவருக்கு இன்னொரு முகத்தை காட்டுவது, ஒருவரை காணுகின்ற புகழது பொழுது அவரை புகழுவது, அவர் இல்லாத இடத்திலே அவரை இகழுவது, இரட்டை முகம் கொண்டவராக இருப்பது ஒரு பயங்கரமான உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு நோய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்கப்பூர் எனப்படக்கூடிய பெருமை, அகம்பாவம், எரகன்சி என்று நாங்கள் சொல்லுவோமே, ஷைத்தானுடைய மிக பயங்கரமான ஒரு பண்பு. அவன் இந்த சுவர்க்க உலகத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டதற்கான அடிப்படையான அந்த பண்புதான் அந்த பெருமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது குஃபர், இரண்டாவது ஷிர்க்கு, மூன்றாவது நிஃபாக் எனப்படக்கூடிய நயவஞ்சகத்தனம், நான்காவதாக பெருமை, அகம்பாவம், தலைக்கணம் என்று நாங்கள் சொல்லுவோமே, உள்ளத்தை பாதிக்கக்கூடிய பயங்கரமான நோய். ஹசது, அதாவது பொறாமை, ஜெலஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், ஈகோ என்று நாங்கள் சொல்லுவோம். மற்ற மனிதர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவது, அவர்கள் எப்படியாவது விழ வேண்டும் என்று யோசிப்பது, இதெல்லாம் சாதாரணமான பாவங்கள் அல்ல, பயங்கரமான பாவங்கள், ஷைத்தானுடைய பண்புகள். இப்படியான பயங்கரமான குற்றங்கள், பாவங்களிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கங்களிலே ஒன்று. கது அஃலஹமன் ஜக்காஹ, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்தார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே நாங்கள் காணுகின்ற எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த உள்ளத்திலே இருக்கின்ற நோய்கள் தான். அது கொலையாக இருக்கலாம், வியாபார போட்டியாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதாக இருக்கலாம். இப்படி உடல் உறுப்புகளால் வெளியாகக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் அடித்தளமாக, பிறக்கின்ற இடமாக அமைவது உள்ளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமைப்படுகிறான் என்றால் அவன் தன்னுடைய நாவினால் புறம் பேசுவான். பொறாமைப்படுகின்றான் என்றால் அவன் கொலை செய்வதற்காக அவனை முயற்சிப்பான். எனவே உள்ளம் கெட்டதாக இருக்கின்ற பொழுது, உள்ளம் நோயுற்றதாக இருக்கின்ற பொழுது, உள்ளத்திலே மோசமான பண்புகள் அங்கு குடியேறி இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான குற்றங்கள் நிகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே கொள்ளுகின்ற மிக பயங்கரமான ஒரு குற்றம் தான் ஹுர் எனப்படுகின்ற, தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும், நான் எல்லா இடங்களிலும் என்னால் என்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், நான் எல்லா இடங்களிலும் போற்றப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பம். அதிகார வரி என்பது மிக முக்கியமான உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு நோய். எந்த மனிதனுக்கு அதிகார வரி வந்து விடுகிறதோ அந்த மனிதன் எத்தனை பேரையும் கொலை செய்வான், தன்னுடைய அதிகாரத்தை அடைந்து கொள்வதற்காக. எத்தனை பொய்களையும் அவன் சொல்லுவான், தன்னுடைய கோடான கோடி ரூபாய்களை கூட அதற்காக வேண்டி செலவழிப்பான். காரணம், அவனுக்கு தேவை பதவி, அவனுக்கு தேவை அதிகாரம். இந்த உலகத்திலே அவன் மேலோங்கியவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழுவதிலே அவனுக்கு ஒரு பேரின்பம். இது உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு பயங்கரமான வியாதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை நாங்கள் இன்று சர்வசாதாரணமாக உலகத்திலே பார்க்கிறோம். ஆட்சிக்கு வருவதற்காக வேண்டி எத்தனை வகையான கழுத்தரப்புகள், எத்தனையே வகையான திட்டங்கள், எத்தனையோ இனங்களை மோதவிடுகின்ற திட்டங்கள், இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக அமைவது உள்ளத்திலே இருக்கின்ற இந்த பயங்கரமான வியாதி, இந்த நோய், இந்த டிசீஸ் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் வெளிப்படையாக இருக்கின்ற பாவங்களை பார்த்துத்தான் நாங்கள் மக்களை எல்லாம் எடை போடுகிறோம். ஆனால் நாங்கள் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு, இப்படிப்பட்ட பயங்கரமான குற்றங்களிலிருந்து இந்த உள்ளத்தை சுத்தமாக்குவதற்கு நாங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தூங்க செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே இன்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் செய்த செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு தடவை மீள்பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். நான் செய்தது முகஸ்துதிக்கா, நான் செய்தது அல்லாஹ்வுக்காக வேண்டியா என்ற அந்த கேள்விகளை அடிக்கடி ஒரு மனிதன் தனக்குள் கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வெளி தோற்றத்தையோ எங்களுடைய பேச்சுவார்த்தைகளையோ அவன் பார்ப்பதில்லை. அவனுடைய பார்வை படும் இடமாக இருப்பது எங்களுடைய உள்ளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்ஸாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். ஸல்லத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உடல்களையோ அவன் பார்ப்பதில்லை. எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார்கள். மாறாக அவன் பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் தான். உங்களுக்கு அவன் மாஸ்க் போடுவது எதனை வைத்து? மாஸ்க் போடுவது அவருடைய பேச்சை வைத்தோ, அவருடைய உடுப்பை வைத்தோ, அவருடைய வெளிரங்கத்தை வைத்தோ, அவர் இன்ன குடும்பம், அவர் இவ்வளவு பணக்காரன், இவ்வளவு அதிகாரத்திலே இருக்கிறார், இவர் சிறப்பாக பேசுகிறார் என்பதையெல்லாம் வைத்து அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை எடை போடுவதில்லை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மாஸ்க் போடுவது அவனுக்குரிய பெருமதியை தீர்மானிப்பது, அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பசுமையான நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பார்வை படக்கூடிய இடமாக இருக்கின்ற அந்த உள்ளத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் பரிசுத்தமாக வைத்திருக்கிறோம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நாளை மறுமையிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாது, லா துஹ்சினி யௌம யுப்அஸூ, நாளை மறுமையிலே மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாது, இழிவுபடுத்தி விடாது, கேவலப்படுத்தி விடாது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா மனிதர்களை கேவலப்படுத்துவான், அவமானப்படுத்துவான். ஆனால் யாரெல்லாம் கல்புன் சலீம் எனப்படக்கூடிய பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை மாத்திரம் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துஆவை கேட்கிறார்கள், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய சொத்து செல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ அவனுக்கு எந்த பிரயோசனமும் தரமாட்டார். ஆனால் யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசுத்தமான உள்ளம் பிரயோசனம் அளிக்கும். ரப்பே, அப்படிப்பட்ட அந்த நாளிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே. அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய நேசர், நண்பர், அல்லாஹு தஆலாவால் வெகுவாக புகழப்பட்ட ஒரு நபி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை விடவும் இந்த உலகத்திலே மிகவும் நெருக்கமானவர் யாரும் இல்லை என்பதனால் தான் ஹலீலுல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே சொல்லிவிட்டான், என்னுடைய நேசர், என்னுடைய நண்பர், மை ஃப்ரெண்ட். அல்லாஹு தஆலா ஒருவரை ஃப்ரெண்ட் என்று சொல்லுவதாக இருந்தால் அதனை விடவும் பெரிய பாக்கியம் என்ன? அல்லாஹ்வை அதுக்குரிய சாட்சியத்தை குர்ஆனிலே சொல்லிவிட்டானே. அப்படிப்பட்ட ஒரு நபி ஒரு துஆவை கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த மறுமை நாளிலே என்னை அவமானப்படுத்தி விடாதே. அந்த நபிக்கே ஒரு பயம், நானும் அப்படிப்பட்டவர்களுடைய பட்டியலிலே சேர்ந்து விடுவேனோ, ரப்பும் என்னுடைய நண்பன் தான், ஆனால் நான் உலகத்திலே தலை சரிக்க நடந்து கொண்டால் சில நேரங்களில் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அதுதான் பணிவு, அதுதான் அடக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த துஆவை மீண்டும் ஞாபகப்படுத்துவோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், லா துஹ்சினி யௌம யுப்அஸூன், அந்த மக்கள் எழுப்பப்படக்கூடிய நாளிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், அன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்றால் சொத்து செல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ யாருக்கும் எந்த பிரயோசனத்தையும் தரமாட்டாது. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை தவிர என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும், எனது உள்ளம் எந்த அளவு தூரம் பரிசுத்தமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. நான் அழகாக ஆடை அணிந்திருக்கலாம், வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எல்லா வகையான வாசனை திரவியங்களையும் போட்டுக்கொண்டு நான் போகலாம், நான் ஒரு தாம்பிகமான காரிலே பயணம் செய்யலாம், எனது வீடு எத்தனையோ அடுக்கு மாடிகளை கொண்டதாக இருக்கலாம். அப்படி யாரும் வீடு வைத்திருக்க கூடாது என்பதோ, வாகனங்களை வைத்திருக்க கூடாது என்பது அல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா அவற்றை வைத்து அல்ல ஒரு மனிதனை எடை போடுவது. அவன் எடை போடுவது அவன் ஏழையாக இருக்கலாம், அவன் பரம ஏழையாக இருக்கலாம். ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள், இக்லாஸ், தக்வா, சபர், தவக்குல், பணிவு, அடக்கம், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று மாத்திரமே செயற்படுவது போன்ற நல்ல எண்ணங்கள் இருக்குமாக இருந்தால் அவன்தான் சிரேஷ்டமானவன். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், நிச்சயமாக உங்களுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள் யார் என்றால், உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அதிகமான பயபக்தி உடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதிக பயபக்தி என்றால் என்ன? நாங்கள் சொன்ன இந்த பண்புகள், ஈமான், தவக்குல், சபர், ஹஷ்யத்துல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுவது, மறுமை நாளை தான் இலக்காக கொண்டு செயல்படுவது, மக்கள் மீதான அன்பு, இரக்கம், இத்தகைய பண்புகள் ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற பொழுது அவன் தான் ஆகப்பெரிய தக்குவாதாரி. அந்த மனிதனுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றமான இடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள், தன்னுடைய சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சுவர்க்கவாதி இப்போது வர இருக்கிறார் என்று. இந்த சபைக்கு ஒரு சுவர்க்கவாதி வர இருக்கிறார். அங்கிருக்கின்ற சஹாபாக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த மனிதர் அதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள், நீங்கள் கண்டதை தவிர விசேஷமாக எதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது. ஆனால் என்னையிலே என்னுடைய உள்ளத்திலே மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற உணர்வே கிடையாது. மற்றவர்களுக்கு காலை வாரிவிட வேண்டும், மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும், மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வே என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. பரிசுத்தமாக என்னுடைய உள்ளம் இருக்கிறது. யாருக்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா ஒரு அருளை, ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தால் அதற்காக வேண்டி நான் பொறாமைப்படுவதும் இல்லை. இந்த ரெண்டும் தான் என்னுடைய பண்புகள். முதலாவது, யாரை பற்றிய வஞ்சக எண்ணமும் என்னுடைய. இப்படிப்பட்ட மனிதன் தான் மக்களுக்கு மத்தியிலே சிரேஷ்டமானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சிரேஷ்டமான மனிதன் அவன் தான். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் விசாரணை முடிவடைந்ததற்கு பின்னால் பின்வருமாறு சொல்லுவான், அமைதி அடைந்த ஆத்மாவே ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா திருஜி இலா ரப்பிக்கி, உன்னுடைய இரட்சகனிடத்திலே நீ திரும்பி வருவாயாக. ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்கள் இருக்கின்ற அந்த இடத்துக்கு நீ நுழைவாயாக, அந்த சுவர்க்கத்துக்கு நீ நுழைவாயாக என்று சொல்லுவான். ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த உள்ளத்தை பார்த்து அப்படி சொல்லுவான் என்றால், அன்னஸ்ஸுல் முத்மைன்னா, அமைதி அடைந்த ஆத்மா என்றால் என்ன? இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்று செல்லுகின்ற பொழுது யாருக்கும் கடன் கிடையாது, யாரோடும் பகைமை கிடையாது, யாரை பற்றியும் பொறாமை கிடையாது. தூய்மையான உள்ளம், திறந்த உள்ளம், வஞ்சகம் இல்லாத உள்ளம், பொறாமை இல்லாத உள்ளம், அங்கு நயவஞ்சகத்தனம் இல்லை, அங்கு தூய்மை, தெளிந்த தன்மை. எந்த ஒரு மனிதனும் அந்த மனிதனை பற்றி குற்றம் சுமத்துவது கிடையாது. அவருடைய காணியை பிடித்தார், இவருக்கு ஏசினார், இவரை பற்றி பொறாமைப்பட்டார், இவர் இத்தனை கோடி ரூபாய்களை இந்த உலகத்திலே இருந்து மக்களுக்கு ஏமாற்றிவிட்டு போகிறார் என்றெல்லாம் யாருமே சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட அந்த அமைதியான ஆத்மா, அந்த அமைதியான ஆத்மா தான் மிக முக்கியம். யாரும் அவருக்கு தவறு செய்தாலும் அதனை வருஷக்கணக்கிலே வஞ்சகமாக வைத்துக் கொண்டிருக்க மாட்டார், மன்னிப்பார், மக்களை காணுகின்ற பொழுது சலாம் சொல்லுவார், கைலாக கொடுப்பார். புன்முறுவல் அவருடைய பண்பாக காணப்படும். பாதையிலே யாரை கண்டாலும் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேற்கத்திய உலகத்திலே உடலுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கென்று ஆயிரக்கணக்கான வைத்தியசாலைகள், லட்சக்கணக்கான டாக்டர்கள் கேன்சருக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் கிட்னி ட்ரபலுக்கும் இருக்கிறார்கள். ஆனால் மேற்கத்திய உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை அங்கு இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எனப்படுகின்ற உளரீதியான நோய்களுக்கான சிகிச்சை நிலையங்களுடைய தேவை அதிகமாக இருப்பதனால் தற்போது அதனை அதிகரித்துக் கொண்டிருப்பதாக நான் தகவல்கள் சொல்லுகின்றன. ஆனால் அங்கு தற்கொலைகள் அதிகம், கொலை அதிகம். ஏனைய நாடுகளை கபலீகரம் செய்து அந்த நாடுகளின் மீது ஆக்கிரமிப்பு செய்து அந்த வளங்களை சுரண்ட வேண்டும் என்ற உணர்வு அதிகம். இந்த உலகத்தை உயர்ந்த பட்சமாக அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அதிகம். அதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது. அதனால் அதிகமாக அவர்கள் இந்த வகையான நோய்களுக்கு, உள நோய்களுக்கு அவர்கள் அதிகமாக மருந்துகளை பாவிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியாக இது சிம்பிளான விஷயம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுடைய உடலுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு முக்கியத்துவம் இருப்பது போலவே அவனுடைய உள்ளத்துக்கு வரக்கூடிய இத்தகைய பயங்கரமான நோய்களுக்கு சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. 5 நேரம் தொழுங்கள், விக்ரு செய்யுங்கள், கிலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபடுங்கள். எப்போதுமே உங்களுக்கு மேலால் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம், கீழால் உள்ளவர்களை பாருங்கள். இந்த உலகம் தற்காலிகமானது, உலகத்தின் மீது அளவுக்கு அதிகமான மோகம் கொள்ள வேண்டாம். இதனை பிரிந்து போக வேண்டி இருக்கிறது. நாளை கியாமத்திலே தான் எங்களுக்கு நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையான அந்த உள்ளத்துக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டங்களையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் சகோதரர்கள். எனவே நாங்கள் இந்த நிலையில் எமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எமது உள்ளத்திலே அல்லாஹு தஆலாவை பற்றிய அச்சம், மறுமை நாளை பற்றிய பயம், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் நான் நேசிக்க வேண்டும். யாருடைய சொத்து செல்வங்களிலும் ஒரு சதமும் எனக்கு வேண்டாம். நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய மனதை நான் நிறைவுபடுத்த வேண்டும். யாரையும் வஞ்சிக்க கூடாது. எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவர் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம் என்ற திறந்த மனதோடு இந்த உலகத்தில் இருந்து விடைபெற வேண்டும். முடியுமா இருந்தால் அதனை விடவும் பெரிய வெற்றி எதுவும் இல்லை சகோதரர்கள். கல்பு சலீம், அந்நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதி அடைந்த ஆத்மா, நிஷ்கலங்கமான பரிசுத்தமான உள்ளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கங்களிலே அதுதான் முக்கியமாக காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை விடுவோம். கெட்ட சூழலிலே நாங்கள் சம்பந்தப்படாமல் இருப்போம். எமது உள்ளத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு முஹாசபாவை செய்து கொள்வோம். இன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் எந்த எந்த எண்ணங்களை எண்ணினேன்? நான் யாருக்கும் குறி பறித்தேனா? யாரை பற்றியாவது பொறாமைப்பட்டேனா? நான் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி எதனை செய்தேன்? எனக்கு மௌத் இருக்கிறதே, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நான் எதனை தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் என்ற சிந்தனைகளை எமது உள்ளத்திலே நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதுதான் பெரிய வெற்றி. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றானே, கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ. ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்திலும் சூரத்துல் அலாவை, சூரத்துல் காஷியாவை நாங்கள் ஓதுகிறோம். அதிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம் தான் கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ. யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த உள்ளத்தை விட்டும், இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்கின்ற சந்தர்ப்பத்திலே தூய்மையான உள்ளத்தோடு, வஞ்சகம் இல்லாத உள்ளத்தோடு, நோய்கள் இல்லாத உள்ளத்தோடு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, தூய்மையான உள்ளத்தை எங்களுக்கு தருவாயாக. தூய்மையான உள்ளத்தை அடைந்து கொள்ளக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பதற்கும், எங்களுடைய சூழல் பரிசுத்தமான சூழலாக இருப்பதற்கும் நீ தௌஃபிக் செய்தருள்வாயாக. அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக உன்னை நினைக்கக்கூடியவர்களாக, மௌத்தை அதிகமாக நினைக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்புன் சலீம் நஃசுல் முத்மைன்னா எனப்படக்கூடிய உள்ளங்களோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக.